ரெண்டு சஹாபிய ரசூலுல்லா நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு சஹாபி சொன்னாரு, ரெண்டு பேரும் இதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீங்க தூங்குங்க நான் பாத்துக்கிறேன், யாராச்சும் தான் நான் இருக்க விடுறேன்னு சொன்னேன், பாதி இரவுக்கு மேல நீங்க முடிச்சுக்கோங்க. நின்னவர் எதுக்கு சும்மா நிக்கணும்னு தக்பீர் கட்டிவிட்டார். அல்லாஹ் நமது ஓய்வை நாம் எப்படி கழிக்கும்? ஜிஹாதிலே நடந்து 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 பயணித்து வந்த களைப்பு, ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கின்ற இன்பம், அந்த களைப்பை அவர்களுக்கு உணர வைக்கவில்லை. சரியா? இன்னொரு பக்கம் தக்பீரை கட்டிட்டார், எதிரி ஒருத்தர் ரொம்ப தூரத்திலிருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான், நல்ல விஷமேற்றப்பட்ட அன்பு, தூரத்திலிருந்து கரெக்டா குறிப்பாக்குறான், கெண்டைக்கால போய் குத்து, ரத்தம் பிச்சுக்கிட்ட அடிக்குது, விஷம் ஏறுது, வலியாகும். சூரத்துல கஃப் ஆரம்பிச்சு ஓதுறாரு ஓதுறாரு, ரத்தம் அப்படியே ஓடி வலிஞ்சு நிற்குது, விஷம் ஏறி உடலெல்லாம் புழுவாக துடிக்கிறார், ஆனால் தொழுகையை முடிக்கவில்லை. கடைசியில மயக்கம் இருந்தவுடன் தொழுகையை அவசரமா முடிச்சுட்டு தன்னுடைய நண்பரை எழுப்புகிறார் அன்சாரியை. அன்சாரி பார்க்கிறாரு, பூமியெல்லாம் ரத்தமா இருக்கு, பயந்து கேட்கிறார், என்ன நடந்ததை சொன்னார், மற்றவங்களை எழுப்புங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில நிறுத்தி வச்சுட்டு ரசூலுல்லா அந்த பக்கமா மலைக்கு பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறார், ஏன் என்னை முதலாவது உடனே எழுப்பியிருக்கணுமே, உங்களது காலில் அம்பு தைத்தது உடனேயே என்னை எழுப்பியிருக்கணுமே சொல்லிட்டு. அப்ப அந்த முஹாஜிர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப கூலா சொல்றாரு, நான் ஆரம்பித்த சூராவை முடிக்காமல் தொழுகையை முடிக்க விரும்பவில்லை. என்ன சூரா ஓத ஆரம்பிச்சது? சூரத்துக்கா. நான் ஆரம்பித்த சூராவை முடிக்காமல் தொழுகையை முடிக்க விரும்பவில்லை, ஆனால் எனக்கு மயக்கம் மிகுந்து எனக்கு ஏதும் ஆகுமோ, அதனால் நபி என்னிடத்திலே கொடுத்த அந்த அமானிதத்தை பொறுப்பை பாழ்படுத்தியவனாக ஆகிவிடுவேனோ என்ற பயத்தினால் தொழுகையை முடித்தேன் சகோதரா, ஆகமாகக்கூடிய வேலையை உடனே பாருங்கள் என்று சொல்லி மயக்கம் ஒட்டி கீழே விடுகிறார். நம்ம நிலைமை முடிகிறது, ரெண்டு ரக்காத்து தியாமங்களில் நிக்கிறதுக்குள்ளார சொக்குது பாருங்க, அப்படியே இந்த பக்கம் ஆட்டம் அந்த பக்கம் ஆட்டம், அப்படியே பொத்துன்னு கீழே உழுகிற மாதிரி. சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இடத்துல சில பேர் தொழுவு வருவாங்க, ரெண்டு ரக்காத்துல ஓடி போய் வாந்தி எடுத்துருவாங்க. ரெண்டு ரக்காத்துல மயக்கடிச்சு கீழே உழுந்தா எல்லாம் இருக்கு, எவ்வளவு அது அரை மணி நேரம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்படிங்க அதிகம் கூட 40 நிமிஷம். அப்ப இதைத்தான் சொல்லுகின்றார்கள் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், நீங்கள் எதை அதிகம் நினைப்பீர்களோ, எதை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்களோ அதை பற்றித்தான் அதிகம் பேசுவீர்கள். அப்ப நம்ம துன்யாவை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கிறோம், அப்ப என்ன அர்த்தம்? ஆக்கிரத்தை பத்தி கவலையே கிடையாது, ஆக்கிரத்தை பத்தி கவலையே கிடையாது. வீட்டுக்கு போன் பேசணுமே, சொல்றீங்களா குரான் வந்துட்டீங்களா, திக்ர் செஞ்சீங்களா, எவ்வளவு குரான் வந்துருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறோமா, சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்கிறோம், டிரெஸ் அனுப்புற வந்துச்சா, போன் அனுப்புறனே வந்துச்சா, பார்சல் அனுப்புறனே வந்துச்சா கேட்கிறோம்ல. தொழுதிங்களா ஓதுறீங்களா, இன்னைக்கு எவ்வளவு ஓதுறீங்க, எவ்வளவு நேரம் செல்லால உட்கார்ந்துருந்தீங்க, குரான் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சீங்க கேட்கிறோமா, ஏன் அதை பத்தி கவலையே கிடையாது. அதை பத்தி எதன் கவலை உங்களுக்கு இருக்குமோ அதை பற்றி அதிகம் நீங்கள் பிரஸ்தாபிப்பீர்கள். அழகான வார்த்தை. சுல்லாலேஸ்வரம் 23 வருஷ வாழ்க்கையில எங்கேயாவது துன்யாவை புகழ்ந்து பேசியிருக்காங்களா? சொன்னாங்க, அந்த பாருங்க செத்த செத்த ஆடு கிடக்குது பாத்தீங்களா, அதை வாங்கிக்கிறீங்களா யாருன்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? செத்த ஆட்டை ஒரு திருகத்துக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சாபாக்கள் சொன்னாங்க, என்ன சொல்லலாம், சும்மா கொடுத்தாலே வாங்க மாட்டோம், உயிரா இருக்கும்போது சும்மா கொடுத்தாலே வாங்க மாட்டோம், அது அந்த மாதிரி குறைவுள்ள ஆடு, அதுவும் செத்து போனதுக்கு பிறகு ஒரு திருகமா? அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவின் பார்வையிலே துன்யா அவ்வளவு கேவலமானது, எதை நாம் பங்களாவாக பார்க்கிறோமோ, அழகிய வாகனமாக பார்க்கிறோமோ, எதை நாம் கட்டுக்கட்டாக நோட்டுகளாக கரன்சிகளாக பார்க்கிறோமோ, மின்னக்கூடிய தங்கம் வெள்ளியாக பார்க்கிறோமோ, அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செத்த ஆட்டை விட, துருநாற்று வீசக்கூடிய அழுவி போன அந்த ஆட்டை விட அல்லாஹ்வின் பார்வையிலே கேவலமானது சொன்னார்கள். அப்ப ஆகிரத்தை பத்தி அவங்க அதிகமா கவலைப்பட்டதுனால சஹாபாக்கள் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் கூட, அவங்களை விட பெரிய வியாபாரியா போயிட்டு நம்ம அப்துல் ரஹ்மான் அவுஃபை விட பெரிய வியாபாரி ஆயிட்டாங்களா, இன்னைக்கு உஸ்மான் கனியை விட பெரிய செல்வந்தர்களாக ஆகிவிட்டார்களா, ஜுபைர் இப்னு அவ்வாமை விட தோட்டம் துறவு நிலமுடையவர்களாக ஆகிவிட்டார்களா? அவர்களது துன்யா அவர்களை மறுமையின் காரியத்திலிருந்து ஒருபோதும் திருப்பியது கிடையாது. நம்மையோ நமது மறுமையின் காரியம் கூட மறுமைக்கு அழைத்துச் செல்வது கிடையாது. வித்தியாசம் புரியுதா? அவங்களுடைய துன்யா மறுமையிலிருந்து அவர்களை தடுக்கவில்லை, ஆனால் நம்முடைய மறுமையோ நம்மை மறுமைக்கே கொண்டு செல்வது கிடையாது. குர்ஆன் ஓதும்போது எடுத்துக்கங்களேன், குர்ஆன் ஓதும் போது சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுல ஒரு கண்டிஷன் ஹுதூருல் கல்ப், ஓதுகின்ற வசனத்தோடு உங்களுடைய உள்ளம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? மகரிப்பு தொழுதுட்டு வந்து உட்கார்ந்தோன்னு கேட்டு பாருங்க, மகரிப்ல என்ன இமாம் ஓதுனாருன்னு சொல்லிட்டு தலையில இருக்கிற முடியெல்லாம் காணா போற அளவுக்கு பிச்சுக்கத்தான் முடியும். புரியுதா? கேவலமா இல்லை, கேவலமா ஏன் சொல்லுங்க? சாப்பிட்ட சாப்பாட்டை பத்தி கூட ஒரு நாளைக்கு காலையில சாப்பிட்ட சாப்பாட்டை பத்தி அது டேஸ்டா இருந்துச்சுன்னா அவ்வளவு நேரம் பேசுறோம். அப்ப அல்லாஹ்வுடைய கலாம் எந்த கலாம்? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு கஷியா முதசத்யம் மின் கஷியத்தில்லாஹ். நபியே, இந்த குர்ஆனை மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது வெடித்து சுக்குநூறாக தூள் தூளாக இருக்கும், அல்லாஹ்வின் அச்சத்தால் பயந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த குர்ஆனை ஓதும் போது அதனுடைய ஒரு வசனத்தை கூட நினைவுக்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு, அந்த ஒரு வசனத்தின் கருத்தில் கூட நம்மை நனைய வைக்க முடியாத அளவுக்குத்தான் நம்முடைய மறுமையின் சிந்தனை இருக்கிறது என்றால், இந்த துன்யா குப்பை நஜிசு எவ்வளவு உள்ளத்துல ஏறி போய் கிடக்கு. என்ன சொல்றா? குர்ஆனை எதுல இறக்குனா? உலகத்திலேயே பெரிய மலையை கற்பனை பண்ணுங்க, உலகத்திலேயே பலமான மலையை கற்பனை செய்யுங்கள். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியா, அந்த மலை அச்சம் கொண்டு இருக்கும், நடுங்கி இருக்கும், மூத்த சத்தியன் தெரித்துவிடும். மின் ஹஷ்யத்தில்லா, எதனால்? எதனால்? அல்லாஹ்வுடைய பயத்தால். தொழுகைக்கு நிற்கிறது, அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதப்படுகிறது, குர்ஆன் கலாம் உள்ளா ஓதப்படுகிறது. தொழுகையினுடைய முதல் டியூட்டி என்ன? முதல் டூட்டி என்ன? குர்ஆன் ஓதுற திலாவத்து. அந்த திலாவத்து ஓதுற திலாவத்து கேட்கிற மாதிரியா நிக்கிறோம்? தக்பீர் கட்டினவனையே சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு. தக்பீர் கட்டினவனையே யார சிந்திக்கிறோம்? தொழுகையில் அல்லாஹ்வை தவிர, மறுமையை தவிர வேறு ஒன்றை நினைத்தால் நினைக்கப்படுவது சைத்தானாகவே தவிர வேறொன்றுமாக இருக்காது. சரியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மூதாட்டி வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் கலர்ஃபுல் ட்ரெஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு தக்பீர் கட்டிட்டாங்க. தொழுது முடிச்ச உடனேயே வீட்டுக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு, என்னுடைய பழைய ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு வாங்கி போட்டுக்கிட்டு வந்து திரும்ப பள்ளிக்கு வந்து தொழ வச்சாங்களோ பயன் செஞ்சாங்களோ? ஏன், என்ன சொன்னார்கள்? இந்த ஆடையில்
இருக்கக்கூடிய இந்த அலங்காரம், இந்த நிறமும், அதில் இருக்கக்கூடிய அந்த வர்ணனைகளும் அது எனது கவனத்தை தொழுகையிலே மாற்றிவிட்டது, அதனால இந்த ஆடை எனக்கு வேணாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த ஆடையை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னான். இதுதான் ஷரியத்துடைய சட்டம் என்று அல்ல ஆக்கியிருந்தா நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்முடைய அத்தனை துன்யாவையும் சதகா பண்ணியாகும். நம்ம வச்சிருக்கக்கூடிய அத்தனை துன்யாவையும் என்ன செய்து ஆக வேண்டும்? ஏன் அதுதானே வருது? என்னங்க சொன்னார்கள்? இதுதான் இமாம் ஹசன் பஸ்ரி, மன் ஹம்ம பிஷயின் அக்தர மின் திக்ரி, யாருக்கு எதன் மீது கவலை இருக்குமோ அதை பற்றித்தான் அதிகம் பேசுவார். யாருக்கு எதை பற்றி அதிகம் கவலை இருக்குமோ அவர் அதை பற்றி பேசுவார். பிறகு சொன்னார்கள், பாருங்கள், இன்று மக்களோ மறுமையை மறந்துவிட்டு துன்யாவை பற்றி பேசுகிறார்கள். இதுதாங்க அவங்களுடைய பார்வை என்பது, நல்லவர்களின் பார்வை. நல்லா சொல்கிறான் அல்லவா, உளில் அபுசார், அகப்பார்வை உடையவர்கள். நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் நாலு பங்களா வாங்கி நாலு பிள்ளைங்களுக்கு எழுதி நாலு இடத்துல பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாலு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சிட்டாருன்னு சொன்னா அவர் ரொம்ப தொலைநோக்கு பார்வை உடையவர்கள், ரொம்ப வருங்கால திட்டம் போடக்கூடியவர்கள். எல்லாம் செட்டில் பண்ணி பாருங்க பிள்ளைங்களுக்கு எப்படி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன பாய், இவரை மறந்துருப்பார். யாரை மறந்துருப்பாப்ல? இவரை மறந்திருப்பார், இவரது மறுமையை மறந்திருப்பார். இப்ப நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்கிறோம், அகப்பார்வை உடையவர், தூர நோக்கு பார்வை உடையவர், தொலைநோக்கு பார்வை உடையவர், ரொம்ப திட்டமிடக்கூடியவர் என்று யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? வெல் செட்டில்டு, எப்படி வார்த்தை? எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது, தெரிஞ்சவங்க என்ன சொன்ன வார்த்தை சொல்லுவாங்க, வெல் செட்டில்டு, ரொம்ப கம்ஃபர்ட் லைஃப். எப்படி அவருக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குங்க, அவரெல்லாம் செட்டில்டுங்க, அவரு அவருக்கு என்னங்க கவலை இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கு கவலை அதிகம்? அவருக்கு தான் பிரச்சனை, அவருக்கு தான். நாளைக்கு போய் நின்னா தான் தெரியும் மஹ்ஷர்ல அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சானா வேர்வையா ஊத்திக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சொல்லுகிறார்கள், பாருங்கள் ஹசன் பஸ்ரி பார்வை பாருங்கள், அவர்களது பார்வையை பாருங்கள். இன்றைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆகிரத்து போனாலும் பரவாயில்ல துன்யா செட்டில் ஆனா போதும், அப்படித்தானே? ஏன் இன்னைக்கு மக்கள் வட்டியில வியாபாரம் செய்யறாங்க? ஆகிரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அது விடுங்க. இங்க பணக்காரன் ஆகணும். ஏன் ஏமாத்துறாங்க? ஏன் கொடுத்த வாக்கு மாறுறாங்க? ஏன் வந்து இன்னொருத்தனை வந்து இன்னொருத்தன் தலையில தொப்பிய போட்டுட்டு இன்னொருத்த சொத்தை வச்சு இவங்க பணக்காரன் ஆகுறாங்க? யாரை ஏமாத்தினாலும் சரி, தனி மனிதனை ஏமாத்தினாலோ, பேங்கை ஏமாத்தினாலோ, பொது சொத்தை ஏமாத்தினாலோ, அரசாங்கத்தை ஏமாத்தினாலும், ஏன் இவங்களுக்கு ஆகிரத்தை பத்தி கவலை இல்லை? எதை பத்தி கவலை? துன்யா. இப்ப சொல்றாங்க பாருங்க, நம்ம எப்படி விளங்கி இருக்கிறோம், துன்யா கிடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறமா ஆகிரத்தை தெரியலான்னு பாக்கிறோம், அது எப்படி கிடைக்கும்? அவங்க சொல்கிறார்கள் பாருங்கள், யார் ஆகிரத்தை தேடினார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக துன்யா கிடைக்கும். யாருக்கு மறுமை இல்லையோ அவனுக்கு துன்யா இல்லை. யாருக்கு யாருக்கு மறுமை இல்லையோ அவனுக்கு துன்யா இல்லை. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், முதல்ல துன்யாவை தேடி போங்க, அப்புறமா ஆகிரத்தை பார்த்து போங்க. நம்ம சொல்றோம், அவர்கள் சொன்னார்கள், முதலிலே ஆகிரத்தை தேடுவோம், ஆகிரத்து கிடைத்து விட்டால் துன்யா கிடைத்துவிடும். ஆகிரத்து கிடைத்து விட்டால் துன்யா கிடைத்துவிடும். நபி சொன்னாங்க, இதை சொன்னதை புரிந்தார்கள். யாரின் கவலை மறுமையின் கவலையாக ஆகிவிடுமோ அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை அவனது உள்ளத்திலே வைத்து விடுவான், அவனுடைய பிரிந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுவான், அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து விடுவான். யாருடைய கவலை துன்யாவின் கவலையாக ஆகிவிடுமோ அவனுடைய வறுமையை அல்லாஹ் அவனது நெற்றியிலே எழுதி விடுவான். அவனுடைய ஒன்று சேர்ந்த காரியங்களையும் அல்லாஹ் பிரித்து விடுவான். நடக்குதா இல்லையா? அதைத்தான் சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி, யாருக்கு ஆகிரத்து கிடைக்குமோ அவர்களுக்கு துன்யா கண்டிப்பாக கிடைக்கும், ஆகிரத்து யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு துன்யா கிடைக்கவில்லை. புரியுதா? என்ன புரிஞ்சு சொல்லுங்க. துன்யா கிடைச்சது, யாருக்கு ஆகிரத்து கிடைக்கவில்லையோ அவங்களுக்கு துன்யா கிடைக்கல. இப்ப சொல்லுங்க, எது கிடைக்கிறதுக்கு நீங்க கவலைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆகிரத்து நம்ம என்ன விளங்கி வச்சிருந்தோம், துன்யா கிடைக்கலன்னா ஆகிரத்து கிடைக்காதுன்னு விளங்கி வச்சிருக்கோம். எப்படி? முதல்ல துன்யா, அப்புறமா ஆகிரத்தை பத்தி பேசுவோம். முதல்ல துன்யா செட்டில் ஆயிப்போங்க. முதல்ல வந்த இடத்துல சம்பாரிச்சு 100 ரூபாய் சம்பாதிச்சு போங்க. இங்க சம்பாதிக்க வந்தீங்களா? இங்க வந்துகிட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு பேச வந்தீங்களா? எத்தனையோ பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க சொல்லி, எப்படி நீங்க போய் தாவா பயான்னு சொல்லுங்க, இபாதத்துன்னு சொன்னீங்கன்னா என்ன தம்பி சம்பாதிக்க வந்திருக்கிற இடத்துல நீ வந்து இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற? அவர்கள் எதை சேர்த்தார்கள், சேகரித்தார்கள், எதை அனுபவித்தார்கள் எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி துன்யாவுக்காக உழைத்த எத்தனையோ முதியவர்களை பார்த்திருக்கிறேன். 3 நாளைக்கு பிறகுதான் அவர்களுடைய ஜனாசாவே கண்டுபிடிக்கப்பட்டது. சொன்ன சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன்னு சொல்லிட்டு தனியா ஒண்டி கட்டியா அந்த ஊர்ல ஒரு எல் ஷேப் வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடியோ பிளாட் சொல்றீங்களா, ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே கிச்சன் இருக்கும். கவர்மெண்ட் கொடுத்துருக்கும் $20-30 வாடகையில், அதுல அவர் மட்டும் தனியா இருப்பார். 3 நாளா வேலைக்கு போலன்னு சொன்னோம், 3 நாளா வேலைக்கு போல, போன் அடிச்சா போன் அடிச்சுக்கிட்டே இருக்குதே வீட்டுல அப்படின்னு சொல்லி வந்து கதவை திறந்தா கதவை திறக்காது. அதுக்கப்புறமா டிஃபென்ஸுக்கு போன் பண்ணி கதவை உடைச்சு பார்த்தா ஜனாசாவா கிடக்கும். எப்ப மோத்தா போயிருக்கிறாரு, அடிக்கிற நாத்தத்துல கண்டுபிடிக்கலாம். குறைஞ்சது 3 நாள் ஆயிருக்கும் சொல்லிட்டு. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, ஹஜ் இல்லை, இந்த மாதிரி 3 நாள் சம்பவத்தை பார்த்திருக்கேன். பாருங்க, அப்ப துன்யாவும் போனது, ஆகிரத்து எவ்வளவோ சேர்த்தார்கள். தன்னுடைய வயோதிகத்திலே நான் வந்து செட்டில் ஆகுவதற்காக இந்த வீடு, தன்னுடைய வயோதிகத்திலே நான் வேலையை முடித்துக் கொண்டு வந்தால் எனக்கு வருவாய் வருவதற்காக, மாத செலவுக்கு எனக்கு பணம் வருவதற்காக இந்த பங்களா, இந்த நிலம், இந்த வீடு, இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த வாடகை என்பதாக முடிவு செய்தார்கள். ஆனால் நிலைமை என்ன ஆச்சு? இதைத்தான் சொன்னார்கள். அப்ப நம்ம பிளானிங் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கபருக்கு என்ன என்பதை பிளானிங் பண்ணல, எந்த முதுமைக்கு கேரண்டி இல்லையோ அந்த முதுமைக்காக பிளானிங். சிரமம் இல்லையா? சொல்லுங்க, எப்படி பிளானிங் பண்ணும்? அதுவும் சும்மா பிளானிங் இல்ல, பக்கா பிளானிங், மாஸ்டர் பிளானிங். சொன்னார்கள், எவன் மறுமையை விட்டுவிட்டு ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தானோ, எவன் ஆகிரத்தை விட்டுவிட்டு துன்யாவை தேர்ந்தெடுத்தானோ அவனுக்கு துன்யாவே கிடைக்காது. ஃபலா துன்யா, ரெண்டு அர்த்தம். அது என்னங்க துன்யாவே கிடைக்காதுங்கிறீங்க? அதான் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. யார் ஆகிரத்தை விட்டுவிட்டு துன்யாவை தேர்ந்தெடுத்தாலும் அவனுக்கு என்ன சொன்னார்கள், துன்யாவே இல்லைன்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றாங்க? எப்படி நல்லா இருக்காருங்க, பங்களாவில் இருக்காரு, என்ன காசு, என்ன பணம், என்ன செழிப்பு. அப்ப என்ன துன்யா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடும் போது, இந்த மனிதனை அவன் சோதிக்க நாடும் போது எந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தானோ அவன் ஆரம்பித்த அதே ஜீரோவிற்கு அவனை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உடையவன். எத்தனை பேரை நிறுத்தியிருக்கிறான்? கோபுரங்களில் வாழ்ந்தவர்களை தெரு கோடிகளிலே கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தவில்லையா?
பயமற்று இருக்க முடியுமா? அரபியில மால் சொல்றாங்கல்ல, மால்னா என்ன? அல் மால், அல் மால் வல் பனூன், மால் செல்வம். ஏன் தெரியுமா மால்னு சொன்னாங்க? அது ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அது இன்றைய செல்வந்தன் நாளைய ஏழை, இன்றைய ஏழை நாளைய செல்வந்தன். இதான் அல்லாஹ் விதித்த விதி. இதான் தனது செல்வத்தின் மீது யாருக்கும் செருக்கு வந்து விட வேண்டாம். யாருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் செல்வந்தனாக ஆக்கினான், அவன்தான் ஏழையாக ஆக்கினான், அவன்தான் அழ வைக்கிறான், அவன்தான் சிரிக்க வைக்கிறான்.